ಓಂ ತದೇಷ ಶ್ಲೋಕೋ ಭವತಿ ತದೇವ ಶಕ್ತ ಸಹ ಕರ್ಮಣೈತಿ ಲಿಂಗಂ ಮನೋ ಯತ್ ನಿಷಕ್ತಮಸ್ಯ ಪ್ರಾಪ್ಯಾಂತಂ ಕರ್ಮಣಸ್ತಸ್ಯ ಯತ್ಕಿಂಚೇಹ ಕರೋತ್ಯಯಂ ತಸ್ಮಾಲ್ಲೋಕಾತ್ ಪುನರೇತ್ಯಸ್ಮೈ ಲೋಕಾಯ ಕರ್ಮಣ ಇತಿ ಜನ ಕಾಮಯಮಾನಃ ಅಧಾ ಕಾಮಯಮಾನೋ ಯೋ ಕಾಮೋ ನಿಷ್ಕಾಮೋ ಆಪ್ತಕಾಮ ಆತ್ಮಕಾಮನ ತಸ್ಯ ಪ್ರಾಣ ಉತ್ಕ್ರಾಮಂತಿ ಬ್ರಹ್ಮೈವ ಸನ್ ಬ್ರಹ್ಮಾಪ್ಯೇತಿ. ಷಷ್ಠೋಯಂ ಮಂತ್ರ ಶಾರೀರಿಕ ಬ್ರಾಹ್ಮಣೆ. ಅತ್ರ ಯಃ ಜೀವಃ ಶರೀರಂ ಆತ್ಮ ಇದು ಅಭಿಮನ್ಯಮಾನಃ, ಶರೀರೇಣ ಮನಸ ವಾಚಾ ಚ ಕೃತ ಕರ್ಮಣ ಸ್ವಾತ್ಮತ್ವೇನ ಗೃಹ್ಣಾತಿ, ತ್ವೇನೈ ಕೃತತ್ವೇನ ಗೃಹ್ಣಾತಿ, ತೇನ ಚ ಪುಣ್ಯಪಾಪೈ ಸಂಬಧ್ಯತೆ, ಸ ಕರ್ಮಫಲ ಅನುಭವಾರ್ಥಂ ಸ್ವರ್ಗಾದಿ ಲೋಕಂ ಗಚ್ಚತಿ. ತತ್ರ ಚ ಕರ್ಮಫಲಮನುಭೂಯ ಅನಂತರಂ ಅಸ್ಮಿನ್ ಲೋಕಂ ಪ್ರತ್ಯಾಗಚ್ಚತಿ ಕುತಃ ಪುನಃ ಕರ್ಮಕರಣಾರ್ಥಂ. ಏದಾಶ್ರೀತ್ಯ ಕರ್ಮಕರಣಂ ತತ್ಫಲಾನುಭವಃ ಪುನಃ ಕರ್ಮಕರಣಂ ಪುನಃ ತತ್ಫಲಾನುಭವಃ ಇತ್ಯೇವ ಬಂಭ್ರಮೀತಿ ಅವಿದ್ಯಾಯಾಂ ಸಹ ಇತ್ಯುಕ್ತ್ವಾ ಏತಾವದೇವ ಅಜ್ಞಾನಿನಃ ಗತಿಃ. ಅಧ ಅಕಾಮಯಮಾನಸ್ಯ ಯಃ ಅಕಾಮೋ ಭವತಿ ಕುತಃ ನಿಷ್ಕಾಮತ್ವಾತ್, ಕುತೋ ನಿಷ್ಕಾಮಃ ಆಪ್ತಕಾಮತ್ವಾತ್, ಆಪ್ತಕಾಮತ್ವಂ ಕಥಂ ಸಂಜಾತಂ ಆತ್ಮಕಾಮತ್ವಾತ್ ಇತಿ ಆತ್ಮ ಭಿನ್ನತಯಾ ಕಿಮಪಿ ನ ಪಶ್ಯತಿ ಸರ್ವಂ ಆತ್ಮತ್ವೇನ ಇವ ಪಶ್ಯತಿ ತಸ್ಮಾತ್ ಅನಾತ್ಮ ವಿಷಯ ಜ್ಞಾನಮೇವ ನಾಸ್ತಿ ಇತಿ ಕೃತ್ವಾ ಅನಾತ್ಮ ವಿಷಯಕ ಕಾಮಃ ನ ಭವತಿ ಇತಿ ಸರ್ವೇ ಕಾಮಃ ಆಪ್ತಃ ತಸ್ಮಾತ್ ಕಾಮಃ ತಸ್ಮಾನ್ ನಿರ್ಗತಃ ತಸ್ಮಾನ್ ನಿಷ್ಕಾಮಃ ನಿಷ್ಕಾಮತ್ವಾತ್ ಅಕಾಮಃ ಅಕಾಮತ್ವಾತ್ ಅಕಾಮಯಮಾನಃ ಇತ್ಯಾದಿ ಉಕ್ತ್ವಾ ತಸ್ಯ ಪ್ರಾಣಾಃ ನ ನಿಷ್ಕ್ರಾಮಂತಿ ಶರೀರಾದ್ ಬಹಿಃ ನ ಗಚ್ಛಂತಿ ಇತ್ಯುಕ್ತಮಸ್ತಿ.
ಅಕಾಮತ್ವಾತ್
ಅಕಾಮಯಮಾನಃ ತಸ್ಮಾತ್ ತಸ್ಯ ಕಾಮಃ ನ ಸಂತಿ ಕರ್ಮ ನ ಸಂತಿ ಕರ್ಮಾಭಾವಾತ್ ಸಹ ನ ಗಚ್ಛತಿ ತಸ್ಯ ಪ್ರಾಣಾಃ ಶರೀರಾದ್ ಬಹಿಃ ನ ಗಚ್ಛಂತಿ ಇತ್ಯಾದಿ ಉಕ್ತಮಸ್ತಿ. ಅತ್ರ ಕಾಮ ಸಂಬಂಧಾಭಾವಾತ್ ಸಹ ಕರ್ಮ ಕಿಮಪಿ ನ ಕರೋತಿ, ಕರ್ಮ ಅಭಾವಾತ್ ಸಹ ತೂಷ್ಣೀಂ ಮುಕ್ತೋ ಭವತಿ ಇತಿ ಏತಾವತ್ ಸ್ವರೂಪ ಮುಕ್ತಂ. ಪರಂತು ಬ್ರಹ್ಮಜ್ಞಾನಾಪಿ ಕರ್ಮ ಅವಶ್ಯಂ ಕರ್ತವ್ಯಮೇವ ಕರ್ಮ ಅಸ್ತಿ ಇತಿ ಯೇ ವದಂತಿ ತೇಷಾಂ ತಾವತ್ ಮೋಕ್ಷಃ ಸ್ವಾಭಾವಿಕಃ ಇತಿ ವಕ್ತುಂ ನ ಶಕ್ಯತೆ. ಕುತಃ ತದನಂತರಮಿ ಕರ್ಮ ಅಸ್ತಿ ಇತಿ ವದಂತಿ, ಅತಃ ಕರ್ಮಭ್ಯ ಏವ ಮೋಕ್ಷಃ ಇತಿ ವಕ್ತವ್ಯಂ ಭವತಿ, ಅತಃ ತಾಸಪಕ್ಷಃ ನ ಸ್ವೀಕರ್ತುಂ ಶಕ್ಯತೆ. ಮೋಕ್ಷಸ್ಯ ನಿತ್ಯಃ ಇತಿ ಸರ್ವವಾದಿಭಿಃ ಮೋಕ್ಷವಾದಿಭಿಃ ಅಂಗೀಕೃತಮಸ್ತಿ ಇತಿ ಏತಾವತ್ ಪರ್ಯಂತಂ ಅಸ್ಮಾಭಿಃ ದೃಷ್ಟಮಸ್ತಿ. ತದುಪರಿ ಮೋಕ್ಷಃ ಸ್ವಾಭಾವಿಕಃ ಇತಿ ಪಕ್ಷಂ ಅಧುನಾ ವಕ್ತವ್ಯಂ ಭವತಿ ಇತಿ ತದರ್ಥಂ ಉತ್ತರೋ ಗ್ರಂಥಃ ಆರಭ್ಯತೆ. ಆರಾವದ ಮಂತ್ರಂ ಶಾರೀರಿಕ ಬ್ರಾಹ್ಮಣತ್ರ ಇದು ಪರ್ಯಂತಂ ಅಜ್ಞಾನಿಯ ಗತಿಯ ಪತ್ತಿ ಚುಟಿಯಾಚು. ಶರೀರತ್ತಿಲ ನಾನೆನ ಕೂಡಿಯದಾನ எண்ணத்துடன் எவ்வளவு சொன்னாலும் புரியாமல் சரீரமே நான் என்று நினைத்து கொண்டு அதனால கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான், கர்மாக்களை செய்கிறான், கர்மபலத்தை அனுபவிக்காக வெவ்வேறு லோகங்களுக்கு போகிறான், பிறகு வெவ்வேறு லோகங்களுக்கு சென்று அங்கே கர்மபலங்களை அனுபவித்து மறுபடியும் கர்மபலத்தை செய்யணும் என்பதற்காக கர்மாக்களை பண்ணணும் என்பதற்காக இவ்வுலகத்துக்கு திரும்பி வரான் அப்படின்னு இதைத்தான் இவ சொன்னது சம்சாரம் என்று பெயர். இங்கே போகிறது அங்கே வருது திரும்பி திரும்பி வருகிறது எனக்கூடியதான அம்சம் அப்படின்னு சொன்னான். இது பிறகு அகாமயமானவனுடைய சரித்திரம் சொல்றான். இதுவரைக்கும் காமத்துடன் இருக்கிறவனுடைய கதையை சொல்லியாச்சு, அதற்கு காமம் இல்லாதவனுடைய சரித்திரத்தை சொல்றான். இவன் ஏன் அகாமயமானா இருக்கான் அப்படின்னு கேட்டா அவனுக்கு ஆசை இல்லை அகாமயமான, ஆசை ஏன் படலைன்னு ஒரு ஆசையும் இல்லை. ஏன் சுவாமி அவருக்கு ஆசை இல்லைன்னார், ஆசைகள்லாம் அவனை விட்டு பறந்து போயிடுது. ஏன் ஆசைகள்லாம் அவனை விட்டு பறந்து போயிடுது அப்படின்னு அடுத்ததாக கேள்வி கேட்ட அவன் எல்லா ஆசைகளும் அடைந்து விட்டான். ஆகையால் வேற ஆசை ஒன்றும் இல்லை அவனிடத்துல தங்கிறது. அவனுக்கு எப்படி எல்லா ஆசைகளும் இல்லாம போடுது, எல்லா ஆசைகளும் அடைந்ததாக எப்படி ஆயிடுது அப்படின்னு கேட்டா, ஆசைப்படும் பொருள் ஆசைப்படும் பொருளாக அவன் ஆயிட்டான், ஆத்ம காமனா ஆயிட்டான். ஆத்ம காமன் ஆத்மாவை விரும்புகிறவன் என்ற அர்த்தம் இல்ல, எல்லாமும் ஆத்மாவாக ஆகிவிட்டான். எல்லாமும் ஆத்மாவாக ஆகிட்டான்னா காமியமானமான பொருள் வேற ஒண்ணும் தனியாக இல்லை, அதனால ஆப்த காமன். ஆப்த காமனா இருக்கிறதுனால நிஷ்காமன், நிஷ்காமனா இருக்கிறதுனால அகாமன், அகாமனா இருக்கிறதுனால அகாமயமானம். இப்படி சொல்லி இப்படிப்பட்டதான ஜானிக்கு ஆகையால் இங்க ஆத்ம காமன் ஆத்மாவை வேணும் என்று நினைக்கிறவன் இல்ல, ஆத்மாவை அடைந்தவன், எல்லாமும் ஆத்மாவாக ஆனவன். அப்படிப்பட்டதான அவனுக்கு சரீரத்திலிருந்து பிராணங்கள் வெளியில போகிறதில்லை அப்படின்னு இகை வசமனைத்தே முன்ன பிரம்மமாவே இருந்து கொண்டு பிரம்மமாக ஆகிவிட்டான். பிரம்மமாக இருந்து கொண்டு என்று சொன்னதனாலேயே ஜீவன் முக்தன், பிரம்மமாக ஆகிவிட்டான் என்று சொன்னதனால அவன் விசேஷமாக அவன் விஜய கைவலத்தை அடைஞ்சதான மகாத்மா அப்படின்னு சொன்னோம். ஆகையால் இவனுக்கு ஆசை இல்லாததுனால ஞானியா இருக்கிறவனுக்கு கர்மா இல்லை, ஏன்னா ஆசையால் தோண்டப்பட்டதான கர்மாவை பண்ணுகிறான். கர்மா இல்லாததுனால அவனுக்கு இங்கேயும் இங்கேயும் போக வேண்டியதான் நிர்பந்தம் இல்லை, அவன் சுவாபாவிகமான தன்னிலையை தன்னிலையில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம். சில பேர் என்ன சொல்றா, ஞானம் வந்த பிறகும் அவன் கர்மாவை பண்ணணும் அப்படின்னு சொல்றான். எதற்காக, பிரத்யவாய பரிகாரார்த்தம் அப்படின்னு சொன்னான். இந்த பிரத்யவாயம் எனக்கூடியதான அம்சம் நம்ம பார்த்துக்கணும். பிரத்யவாயம் என்று சொன்னால் என்ன, ஒரு செயலை நாம் செய்யாத போனால் அதனால வரக்கூடியதான ஒரு தோஷத்துக்கு பிரத்யவாயம்னு பேர். ஒரு செயலை செய்து அதனால வரக்கூடியதான தோஷத்துக்கு பாபம்னு பேர். இப்ப ஒரு செயலை நாம் பண்ணுவதற்கு பண்ணாம தடுக்கலாம், எது நமக்கு அவசியம் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த பண்ண வேண்டியதான கர்மாவை பண்ணாமல் இருக்கிறது ஒண்ணு, எது வேண்டாம்னு சொல்றோமோ அந்த கர்மாவை பண்ணுவது. இந்த ரெண்டுலயும் மனுஷனுக்கு சுவாதந்திரம் இல்லை. சுவாதந்திரம் இல்லைன்னா காமத்தினால ஏவப்பட்டதான் இவைகளை செய்கிறான். சந்தியாவந்தனம் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ண மாட்டேங்கிறான். ஏன் பண்ண மாட்டேங்கிறான், சேம்பேறித்தனம் அல்லது வேற ஏதோ அந்நேசா பிரவருத்தி இதனால பண்ண மாட்டேங்கிறான். இந்த பண்ணாத போனால் இவனுக்கு பண்ணு என்று விதித்ததான கர்மா பண்ணாத போனால் இவனுக்கு பாபம் வருகிறது. அந்த பாபத்துக்கு என்ன பேரு, பிரத்யவாயம்னு பேர். ஸோ பிரத்யவாயமும் ஒரு விதமான பாபம்தான். அது பண்ணாத போனால் இவன் வந்து சேர்ற. பொய் சொல்லாதேன்னு சொல்லிடு, பொய் சொல்லிவிட்டான். இப்ப இது பாசிட்டிவா பண்ணினான், பண்ணினத்தினால வரத்துக்கு என்ன பேரு, பாபம்னு பேரு. சோ பண்ண வேண்டியதான விதித்ததான கர்மாவை செய்யாதனால வந்தது பிரத்யவாயம், நிஷித்தமான கர்மாவை செய்ததுனால வந்தது பாபம். சோ ரெண்டும் ஒண்ணுதான், ஒண்ணு நெகட்டிவ்ல இருந்து வந்தது செய்யாதனால வந்தது ஒண்ணு, செய்யக்கூடாத செய்ததுனால வந்தது ஒண்ணு, ரெண்டும் பாபம்தான் அப்படின்னு பூர்வமை மாம்சக்கால் ஒத்துருக்கா. ஆனா அத்வைதிகள் என்ன சொல்ற, முதல்ல செய்யக்கூடாதத செய்தான்கிற அது பாபம் ஒத்துக்கிறேன், செய்ய வேண்டியது செய்யாதனால பாபம் வந்திருக்குன்னு சொல்ற அது ஒத்துக்க முடியாது. ஏன் சார் ஒத்துக்க முடியாதுன்னு, அபாவத்திலிருந்து பாவம் வருமா, இங்கே வருது அவனை செய்யலையே, செய்யாத போனா எப்படி பாபம் வரும், செஞ்சத்தினால பாபம் வந்ததுன்னா ஒத்துக்கிறேன், செய்யாததுனால எப்படி வரும் அப்படிங்கிறான். இது அத்வைத்து சொல்லக்கூடியதான் அர்த்தம். அத்வைத்து சொல்லக்கூடியது யுக்திக்கு பொருந்துறது, அபாவத்திலிருந்து பாவம் வராது. ஆனா லோகத்துல எப்படி இருக்கு கொஞ்சம் கவனிப்போம். லோகத்துல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரெண்டு இருக்கு, எதை பண்ணணுமோ அதை பண்ணாத போனாலும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. கரெக்டா ஆபீஸுக்கு 10 மணிக்கு போகணும்னா 10 மணிக்கு போகாம 11 மணிக்கு போனா பனிஷ்மெண்ட் உண்டு. ஏன், நீங்க பண்ணணும்னு சொன்னதை பண்ணாத போனாலும் பனிஷ்மெண்ட் உண்டு, பண்ணப்படாதுங்கிறத பண்ணினாலும் பனிஷ்மெண்ட் உண்டு. சோ மீமாம்சக்கால் சொல்றது ஓரளவுக்கு லோக நியாயத்துக்கு சரியா இருக்கு. ஆனா அத்வைதிகள் சொல்றதுல சில அம்சம் அது வந்து லாஜிக்கு சரியா போறது, அபாவத்தினால பாவம் வராதுன்னு. அப்ப அபாவத்திலிருந்து பாவம் வராதுன்னு ஏன் சொல்றது ஐயா? லோகத்துல எங்கேயுமே அபாவத்திலிருந்து பாவத்தை கண்டது இல்லையே. அதனால நம்ம என்ன சொல்றோம், போன ஜென்மாவில அவன் இடத்துல ஒரு கெட்ட குணம் இருக்கு, கெட்ட சம்ஸ்காரம் இருக்கு, அந்த சம்ஸ்காரம் வழியாகத்தான் பண்ண வேண்டியதை பண்ணாமல் இருக்கிறான். ஆனா அது புதுசாக ஒரு பாபம் வரது என்று ஒத்துக்கொள்வதில்லைன்னு சொல்லியிருக்கா. இதுதான் பாபத்துக்கும் பிரத்யவாயத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். வர்ச்சுவலா இந்த பாபம் பிரத்யவாயம் எனக்கூடியது ஒரே அம்சம் தான். இவன் பண்ணாத்தனால பாபம் வந்ததுங்கிறேன். பண்ணாம என்ன பண்ணேன்? பாபம் பண்ணினா புண்ணியம் இல்ல, பண்ணி ஆகணும். அவள் பண்ணாத்தனால பாபம் வந்தாச்சு. இது அவ சொல்றதான மெத்தட். அது லோகத்துல இப்ப இருக்கிற லோகத்துக்கு நியாயத்துக்கும் சரியாகத்தான் இருக்கு. ஆனா அத்வைதிகள் சொல்றது அபாவத்திலிருந்து பாபம் வரல, பாபம் வரல. ஆனா அவ எப்படி சார் பாபம் வருதுன்னு ஒத்துக்கிறேள் அப்படின்னு சொன்ன, ஒன்னும் பாபமே வரல. ஏன் வரல? அவன் அபாவத்திலிருந்து வராது, ஒன்னும் பண்ணல, ஏதாவது பண்ணினாதானே கர்மா பாபம் வர்றதுக்கு. ஆனா அவன் ஏன் பண்ணல? பண்ணுன்னு சொன்னா பண்ணித்தானே ஆகணும். ஏன் பண்ணல? அவனுக்கு ஜென்மாந்தரத்துல தலையில கெட்ட சம்ஸ்காரம் இருக்கு, அதனால பண்ணல. அதனால இவனுக்கு கெடுதல் இருக்கு என்கிறதை சூச்சனம் பண்றதுக்காகத்தான் இவன் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவ சொன்ன. அதை விட இன்னொரு மெத்தட், பாபம் வந்ததுன்னு ஒத்துண்டவாளுக்கும் நீ இந்த சமயத்துல சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணல, அப்ப என்ன பண்ணினே? சந்தியாவந்தனம் பண்ணல, வேற என்ன பண்ணினே? வேற ஏதோ லௌகிக காரியம் பண்ணேன்னு. அந்த காரியத்தினால பாபம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். வஸ்துதா பிரத்யவாயத்துக்கும் பாபத்துக்கும் இந்த சின்ன வித்தியாசத்தில் ஒன்றும் கிடையாது. இந்த பிரத்யவாயம் ஞானிக்கும் வரும் என்று நினைத்து கொண்டு ஞானியும் பண்ணணும்னு சொன்னான். ஐயா, ஞானிக்கு புண்ணிய பாபம் வர்றதுக்கு சம்பந்தம் இல்லை, ஏன் அவன் அசங்கனாகிவிட்டான். அப்படி ஞானம் வந்த பிறகும் அவனுக்கு கர்மா இருக்குன்னு சொன்னேடையானால், பாபம் இருக்கு என்று சொன்னேடையானால், இப்ப மோட்சம் எப்ப வரும்? பாபம் போனா தானே வரும். அப்ப பாபம் போறதுக்கு என்ன பண்ணணும்? கர்மாவை பண்ணணும். சோ ஞானம் வந்த பிறகு கர்மாவை பண்ணணும். ஞானம் வந்த பிறகு மோட்சம் வருதுன்னா, ஞானம் வந்த பிறகு கர்மாவை பண்ணினாதான் மோட்சம் வரும்னு சொன்ன, மோட்சத்துக்கு காரணம் ஞானமாகல, கர்மா ஆச்சு. மோட்சத்துக்கு காரணம் கர்மான்னு எப்ப சொன்னேடோ அந்த மோட்சமானது அனிச்சியம் ஆயிடும். கர்மாவனால எது செய்யப்பட்டதோ அது அனிச்சியம். ஏன்னா லோகத்துல எதை நீங்க சம்பாதிச்சேடோ அதெல்லாம் அனிச்சியமாகத்தான் இருக்கு. பயிர் செலவு பண்றாள் ஒரு வருஷம், வரக்கூடிய பர்மனண்டா இருக்கோ இல்ல? ஒரு மாசம் உத்தியோகத்தை போய் சம்பளிக்கிறது, சம்பாத்தியம் வருது. அடுத்த மாசம் நிறுத்துறளோ இல்ல? ஏன்? இது அனிச்சியம். சோ லோகத்துல எதது சம்பாதிக்கப்பட்டதோ அவைகள்லாம் அனிச்சம். சத்யதா இஹ கர்மசிதோ லோகா, எப்படி இந்த லோகத்துல கர்மாவனால சம்பாதிக்கப்பட்டதெல்லாம் அழிவுடன் கூடினதாக இருக்கோ, அதே போல புண்ணியமும் தேவலோகத்திலையும் வரக்கூடியதான அவைகள்லாம் அனித்யம். தத்யதேக கர்மசிதோ லோகா க்ஷீயதே ஏவமேவ அமுத்திர புண்ணியசிதோ லோகா க்ஷீயதே அப்படின்னு சொல்லி, கர்மாவனால எது வந்தாலும் அது சாஸ்வதமாக இருக்காது, அனித்யம் அப்படிங்கிற அளவுக்கு வரைக்கும் வந்திருக்கும். அவன் அதுக்கு மேல என்ன சொல்றான்? அத்வைதிகளுக்கு அந்த பிரத்யவாயங்கிற கான்செப்ட ஒத்துக்கல. என்ன, ஏதாவது பண்ணாத போனால் வர்றதுன்னு சொல்றேன் பார்த்தா, அப்ப அபாவத்திலிருந்து பாவம் வராது. அதனால பிரத்யவாயம்ங்கிற அம்சமே கிடையாது, பாபம் வருது. ஒருவாறு அந்த சமயத்துல ஏதாவது பண்ணினேன்னு வச்சுங்களேன், அது பாபம். சாதாரணமா சந்தியாவந்தன சமயத்துல சந்தியாவந்தனத்தை தவிர வேற ஒண்ணும் பண்றது இல்லை. ஒருவேளை அப்படி தீவிரமா இருக்குமே ஆனால் ராமநாமாவும் நரசிம்மநாமாவையும் சொன்னா தேவலேன்னு சொல்லியிருக்கான். அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. சந்தியாவந்தனம் பண்ணித்தான் ஆகணும். யாரு? மூணு வர்ண மூணு ஆசிரமத்தான். நாலாவது ஆசிரமத்தில் இருக்கிறவருக்கு அவருக்கு ஒண்ணுமே இல்லையே, அதனால அவர் எப்பொழுதும் இருக்கிறான். அதே போலயே சில விரதங்கள் நம்ம வச்சுட்டு இருக்கோம், வேதாந்த விசாரம்னு ஒரு விரதம். இந்த வேதாந்த விசாரம் பண்ணும் பொழுது சந்தியாவந்தன சமயம் கொஞ்சம் தாண்டி போனாலும் தோஷம் இல்லை. விசாரம் பண்ணிட்டே இருக்கேள், தியானம் பண்ணிட்டே இருக்கேள், அந்த சமயத்துல 5:45 ஆயிடுது, 6 மணி ஆயிடுது, 6:30 வரைக்கும் நீங்க தியானம் பண்ணிட்டே இருந்தேள், ஒன்றும் தோஷமாகாது. என்ன, அதுதான் முக்கியம்னு சொல்றது. இந்த வியாபாரிக நிலையை விட பாரமார்த்திகமான நிலையானது உயர்ந்தது. ஆனா அந்த நிலை குறைஞ்சதுமே அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணணும். அந்த வேதாந்த விசாரத்துக்கு தவிர வேற எதுக்கும் பூஜைக்கோ ஹோமத்துக்கோ அதை அங்கே நிறுத்திப்பட்டு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதான் விவகாரம். அதே போல வித்வத் சதஸ்ஸு அது போல இருந்ததுன்னா வேதாந்த விசாரமாக இருந்ததுன்னா அதுக்கு அந்த சமயம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஆன பிறகு பண்ணப்படாது, அது முடிஞ்சு உடச்சனா சந்தியாவந்தன் பண்ணணும். அதே போல தான்
முன்னாடிலாம்
மற்ற எல்லாவற்றுக்கும் அந்த சமயத்துல நிறுத்திவிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தான் பண்ணணும். நீங்க பூஜை பண்றதா இருந்தாலும் ஹோமம் பண்ணிட்டா இருந்தாலும் இல்லதான், வேதாந்த விசாரத்துக்கு மட்டும் எக்ஸம்ஷன். எவ்வளவு நேரம் வேதாந்த விசாரம் பண்றோம் அது வரைக்கும் அகர்நிசைகளும் பண்ணிட்டே இருந்தேன்னா அது பண்ணிவிட்டு அடுத்த க்ஷணம் பண்ணி ஆகணும் அப்படி. அதனாலதான் முன்னால இந்த பாட்டு கச்சேரி பண்றவாள் கூட ஒரு சமயத்துல வந்து நிறுத்தி விட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அப்புறம் வருவாளாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப பாட்டு கச்சேரி பண்றவா தன் பண்றாளோ இல்லையோ, அவ சந்தியாவந்தில இருக்காளோ இல்லையோ தெரியல, நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதோ அது வரைக்கும் பார்ப்போம். இப்ப ஆகையால் கர்மாவனால எது வந்ததோ அது அநித்தியம்னு ஆச்சு. இப்ப ஸ்வபாவமாக கர்மாவனால வந்தாலே நித்தியமாகட்டுமே, இது ஸ்வபாவிகமான பிரம்மஸ்வரூபமானது ஞானம் வந்ததுனால அறியப்பட்டது அப்படின்னு சொல்றோம். பிரம்மைவசன் பிரம்மா பேட்டிங்கிறது என்ன அர்த்தம் சொல்லியிருக்கோம், சுவாபாவிகமாகவே அவன் பிரம்மமாக இருந்தான், பிரம்மமாக இருக்கக்கூடியதான அவன் சரீரத்தில் ஆத்மாபிமானம் இருந்ததுனால தான் பிரம்மம் என்கிறத மறந்தான், மறுபடியும் இப்ப ஆத்மகாமனானான், தன் ஸ்வரூபம் தான் அறிந்தான், சுவாபாவிகமான ஆத்மஸ்வரூபத்திலேயே நிற்கிறான். இது இப்ப சொன்னோம் பிரம்மைவசன் பிரம்மாப்பேட்டிங்கிறதுக்கு. இப்ப என்ன சொல்றார், கிருதகமான பிரம்மபாவமானது கர்மாவனால வந்த போதிலும் துவம்சம் எப்படி நித்தியமோ அப்படி நித்தியமாக இருக்கட்டுமேங்கிறான். இப்ப பார்க்கணும் துவம்சம்னு ஒண்ணு சொல்றான் அவன் நையாயிக்கன். அபாவங்களை நாளா பிரிச்சோம், நம்ம இல்லைங்கிற ஆப்சன்ஸ நாளா பிரிச்சோம். ஏன் சார், நம்ம எப்பப்பொழுதெல்லாம் இல்லை என்று சொல்கிறோம், ஒரு கொயவனிட்ட போய் எனக்கு குடம் கொடுன்னு கேட்டா இல்லைங்கிறான், குடத்தை கேட்டா இல்லைங்கிறான். இல்லைன்னா என்ன அர்த்தம், நாளைக்குவா இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா அவன் அதுதானே தொழில், குடவன் கொயவன் குடத்தை பண்ணுவா தொழில். இல்லை என்று சொன்னான், ஏன் இன்னும் பண்ணலேன்னு அர்த்தம், குடம் சித்தமாக இல்லை அப்புறம் வாங்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அபாவத்துக்கு என்ன, இப்பொழுது இல்லை நாளைக்கு வரும்னு அர்த்தம். கொயவன் சொன்னதான இல்லைக்கு என்ன அர்த்தம், இப்பொழுது இல்லை நாளைக்கு வரும். அதே போல வீட்டுக்குள்ள வந்தேள், இங்க புதுசா கிளாஸ் டம்ளர் வாங்கி வச்சேனே என்ன ஆச்சுன்னு கேட்டேன், போயிடுத்து இல்லைன்னு. இப்ப இந்த இல்லைக்கு என்ன அர்த்தம், இனிமேல என்னைக்கும் வராது, உங்க அம்பி கீழே போட்டா உடச்சுட்டான் போச்சு, இனிமேல வருமா, அது வராது, வேண்டாம் வேற வச்சுக்கோ. ஸோ இந்த நித்தியத்துக்கு இந்த அபாவத்துக்கு இந்த இல்லை என்கிறதுக்கு என்ன அர்த்தம், துவம்சம்னு. முன்னால கொயவன் சொன்னா இல்லைன்னு நாளைக்கு வரும்னு அர்த்தமா, ஆத்துல ஆத்துக்காரி இல்லைன்னு சொன்னா இனிமேல வராதுன்னு அர்த்தமா. சரி, வாயுல ரூபம் இருக்கான்னு கேட்டான், இல்லைன்னா. இப்ப எப்படி, நேற்றும் இல்லை இன்னைக்கும் இல்லை நாளைக்கும் இல்லைன்னு அர்த்தம், என்னைக்கும் இல்லைன்னு அர்த்தம். வாயுல ரூபம் இல்லைன்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் கிடையாது, மூணு காலத்திலையும் இல்லை. மாமி சொன்ன இல்லைக்கு இனிமேல இல்லைன்னு அர்த்தம், இனிமேல இல்லைன்னு இருக்குன்னு நினைக்காதீங்க, இன்னைக்குமே இல்லை ஆனா முன்னால இருந்தது. இப்ப வாயுல ரூபம் இருக்கா அப்படின்னு கேட்டா என்னைக்கும் கிடையாது, மூணு காலத்திலையும் கிடையாது. ஸோ இப்ப ஒரு அபாவத்துக்கு பிராகபாவம்னு பேரு, இன்னொரு அபாவத்துக்கு துவம்சம்னு பேரு, மூணாவது அபாவத்துக்கு அத்தியந்தாபாவம்னு பேரு. புத்தகத்தை பார்த்து இது டேபிளான்னு கேட்டான் உத்தன், பைக்கியமா இல்லைன்னா. புத்தகத்தை பார்த்து இது டேபிளான்னு கேட்டா இல்லைன்னா, இந்த இல்லைக்கு என்ன அர்த்தம், புஸ்தகம் டேபிள் ஆகாதுன்னு அர்த்தம். புஸ்தகம் புஸ்தகம் தான், டேபிள் டேபிள் தான், இது வேறு அது வேறுன்னு அர்த்தம். இது அந்யோன்யாபாவம் இருக்கு. ஸோ இல்லைங்கிற ஒரு வார்த்தைக்கே நாலு அர்த்தம் உண்டுன்னு சொன்னான் நையாயிக்கன். நாங்க சொல்றோம் இப்ப குடம்னு ஒண்ணு இருக்கு, குடம்ங்கிற ஒரு பொருள் இருக்கு, அந்த இருக்கிற குடம்ங்கிற ஒரு பொருளை அது சின்னதா பெருசா, கருப்பானதா சிவப்பானதா என்று நமக்கு தெரியணும். அதற்காகத்தான் ஒரு விசேஷணத்தை கொடுக்கிறேன், ஒரு அட்ஜெக்டிவ் எது கொடுக்கிறேன், இருக்கிற பொருளுக்கு மற்ற பொருள்ல இருந்து பிரித்து அறிவதற்காகத்தான் விசேஷணம் கொடுக்கிறேன். கருப்பான குடம்னு சொன்னா அந்த ரூம்ல ஏழு எட்டு குடம் இருக்கு, கருப்பான குடம் கொண்டு வான்னு சொன்னா சிவப்பான குடத்தையோ வேற குடத்தையோ கொண்டு வராதேன்னு அர்த்தம். சின்ன குடமா கொண்டு வான்னு சொன்னா நாலஞ்சு சைஸ்ல குடம் இருக்கு, எல்லாத்தை விட சின்னதா இருக்கிறது கொண்டான்னு அர்த்தம். இப்ப சின்னது கருப்பானது எனக்குடையதான அட்ஜெக்டிவ் விசேஷங்கள் எதற்காக கொடுக்கிறேன், எந்த ஒரு பொருள் இருக்கோ அப்பொருளை மற்ற பொருள் இருந்து பிரிக்கிறதுக்காக கொடுக்கிறேன். எப்பவுமே அப்ஜெக்டிவ் ஆனது என்ன பண்றது, எட்டு பொருள்கள் இருந்தா அதுல இருந்து தனியா பிரிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறது அப்ஜெக்டிவ் விசேஷணம்னு பேர். பொருளே இல்லைன்னா விசேஷம் என்ன? நீங்க எதுக்கு பிராகபாவம் பிரத்வம்சாபாவம் எதுக்கு கொடுக்கிறேன்? அபாவத்துக்கு. அபாவம்னா இல்லையே, இல்லாததுக்கு விசேஷணம் தேவையோ? என்ன கதை பேசுறேன்? பிராகபாவம்னு பிரத்வம்சாபாவம்னு பொருள் இருந்தால் அதுக்கு ஒரு விசேஷம் எடுத்துக்கலாம், பொருளே இல்ல அதுக்கு எப்படி விசேஷம் வரும்? ஆகையால் அபாவம் அபாவம் தான் இல்லைங்கிறது. அதனாலதான் ஒரு இல்லைதான் சொல்றேன், அந்த இல்லையே சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா பாரு தாங்கள் வெவ்வேறு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறேன். ஆனா இருக்கிறது என்ன? ஒண்ணும் இல்லை. ஆகையால் அபாவத்துக்கு விசேஷம் போடப்படாது அப்படின்னு அத்வைத கண்டிய சித்தாந்தம். அது அப்படி இருக்க நிச்சயமாக இருக்கக்கூடியதான தன்னுடைய ஸ்வரூபத்தை தான் அடைஞ்சான்னு பார்த்தேல, தன்னுடைய ஸ்வரூபத்தை தான் அடைந்ததுதான் பிரம்மபாவம். அதனால்தான் அவனுக்கு நித்தியம். கர்மாவனால வந்திருக்கமையானால் துவம்சம் நித்தியமாக இது நித்தியமா இருக்கட்டும்னு கேட்டால் துவம்சத்தை நித்தியம்னு நாங்க ஒத்துக்கல. அபாவங்கிற பொருளும் அது நித்தியம் எப்படி ஆகும்? அதுவே இல்லையே. இல்லாத பொருளுக்கு நித்தியத்துவம் எப்படி வரும்? ஆகையால் அவைகள்லாம் பேச்சு விகல்பம், அது வசுதா அவைகள் இல்லை அப்படின்னு சொல்றார். ஆனால் இப்ப ஆத்மஸ்வரூபம் அது நித்தியம் சுவாபாவிகம் எப்பொழுதும் உள்ளது, கர்மா அவனால வந்ததில்லை ஆகையால் தான் நித்தியம் அப்படி. சுவாபாவிகாது சுவாவாது அந்யன் நித்தியம் கல்பகித்தும் சக்கியம், சுவாபாவிகமான தன்னுடைய சுவாவத்தை தவிர இன்னொரு பதார்த்தம் நித்தியம் என்று நினைக்க முடியாது. சுவாபாவிகஸ்தேத் அக்னிஷ்டவது ஆத்மனா ஸ்வபாவா தனசக்கியதே புருஷ வியாபார அனுபாவீது வக்தும். சுவாபாவிகஸ்தேத் சுவாபாவிகமாகுமேயானால் அக்னி உஷ்ணவத், அக்னிக்கு உஷ்ணத்துவம் இருக்கு, அந்த அக்னி உஷ்ணவது ஆத்மனா ஸ்வபாவா, ஆத்மாவனுடைய ஸ்வபாவம் எப்பொழுதும் சித்ரூபமாக இருக்கிறது என்கிறது. நெருப்புக்கு ஔஷ்ணியம் எப்படி சுவாவமோ அப்படியோ என்று சொன்னால் தனசக்கியதே புருஷ வியாபார அனுபாவி, ஒரு மனிதன் ஒரு செயலை செய்ததுனால வந்தது என்று யாராலையும் சொல்ல முடியாது. புருஷ வியாபார அணு ததனந்தரம் பாவி வருதுன்னு அர்த்தம். அனுபாவின்னு என்ன? பிறகு வருது என்று அர்த்தம். நகி அக்னியே ஔஷ்ணியம் பிரகாசோவா அக்னி வியாபாராந்தர அனுபாவி, நெருப்புக்கு ஔஷ்ணியமோ அல்லது நெருப்புக்கு பிரகாசமோ, பிரகாசம்னு சொன்னா ஒளித்தல், ஔஷ்ணியம்னு சொன்னா எரித்தல். நெருப்பு இருந்ததையானா அது ஒளிக்கிறது, பக்கத்தில் போய் கையை வச்சோம்னா எரிக்கிறது. இது எப்பத்துல இருந்து ஆரம்பித்தது? அக்னி இருக்கிற அண்ணிலிருந்து. எந்த கணம் அக்னி பிறந்ததோ அந்த கணம் வருது. நடுவுல நிக்குமா? நிக்கவே நிக்காது. எப்பொழுதும் அக்னி இருக்கிற பர்யந்தம் எரிச்சுண்டே இருக்கும் அல்லது பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். ஆகையால் அது அக்னிக்கு ஸ்வபாவம். அதே போல ஒரு சைதன்யத்துக்கு சித்ரூபமா இருக்கிறது அதனுடைய ஸ்வபாவம், அது கர்மாவனால வரலை. நகி அக்னியே ஔஷ்ணியம் நெருப்புக்கு சுடும் தன்மையோ பிரகாசோவா ஒழிக்கும் தன்மையோ அக்னி வியாபார அனந்தர அனுபாவி, அக்னி தான் பிறந்து ஏதோ ஒரு செயலை செய்த பிறகு அதுக்கு வந்தது என்று சொல்ல முடியாது. அனுபாவி பிறகு வந்தது என்று சொல்ல முடியாது. அக்னி வியாபார அனுபாவி சுவாபாவிகஸ்கா இது விப்ரதிஷித்தம், அக்னி ஒரு செயலை செய்த பிறகு வந்தது என்றும் அது அதுக்கு ஸ்வபாவம் என்றும் சொல்றதும் தப்பு. ஒரு செயலை செய்த பிறகு வந்தது என்று சொல்றதும் அதுவே அதுக்கு ஸ்வபாவம் என்று சொல்றதும் விருத்தம். ஜலன வியாபார அனுபாவித்வம் உஷ்ண பிரகாசையோர் அதுக்கு மேல சொல்றார். சார், நெருப்பு நெருப்பாக இருக்குமையானால் அது ஒழிக்காது எரிக்காது. இப்ப இந்த டேபிள்ல நெருப்பு இருக்கா இல்லையா? மரத்துல நெருப்பு இருக்கு. அதே போல ரெண்டு கல்லை உரசு அமையானால் அதுல நெருப்பு இருக்கு. இரும்பு இரும்போட வரசின் அமையானால் நெருப்பு வருது. தீப்பெட்டியில நெருப்பு இருக்கு. இந்த நெருப்பு எரிக்கல, இந்த நெருப்பு பிரகாசிக்கல, ஆனா அதுல ஜுவால வந்த பிறகு என்ன பண்றது? அந்த ஜுவாலை தான் எரிக்கிறது, ஜுவாலை தான் பிரகாசிக்கிறது. ஆகையால் நெருப்புக்கு உஷ்ணமோ பிரகாசமோ சுவாவம் இல்லை, ஜுவாலைக்குத்தான் உஷ்ணமோ பிரகாசமோ சுவாவம் அப்படின்னு சொல்றான். அடுத்தது ஜுவலன வியாபார அனுபாவித்வம் உஷ்ண பிரகாசையோ, ஜுவலனம்னா பிளேம், அது நன்றாக ஜொலிக்கிறது, அது அந்த ஜுவால வேலை வருது, அது அந்த சுடர் வந்த பிறகுதான் பிரகாசமோ அது அப்படின்னு சொல்வேளையானால், அன்யோபலப்தி வியவதான அபகம அபிவியக்தி அபேட்சத்வா. அப்ப இந்த சுடர்னு ஒரு பிளேம்னு தாங்கள் சொல்றேல, அந்த ஜுவாலைங்கிறது என்னதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ண, அது நெருப்பு தான், ஆனா அந்த ஜுவாலையானது நெருப்பை விட வேறானது இல்லை. இதுவரைக்கும் நீங்க சொன்னீங்களேயானால் கட்டையில நெருப்பு இருக்கு, கல்லுல நெருப்பு இருக்கு, அவைகள்லாம் சொன்னீங்களே அது எரிக்கலையேங்கிற. அப்ப அந்த நெருப்பானது உள்ள இருந்தது அபிவியக்தமாகல, அந்த அபிவியக்தமான நிலைக்குத்தான் ஜுவாலைன்னு பேரு. நெருப்புக்கு தான் அக்னி உஷ்ணமும் பிரகாசமும் சுவாவமே தவிர ஜுவாலைக்கு இல்ல. அந்த ஜுவாலைங்கிறது அபிவியக்தமான நெருப்பு, நெருப்பானது மறைக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது நெருப்பானது மறைவு அதுக்கு நீக்கப்பட்டது, ஜுவாலையாக காணப்பட்டது. ஆனா ஜுவாலா சுவாவம் இல்ல. ஜுவலன வியாபார அனுபவித்து முட்ட பிரகாசையோ இது சேத்தனா அந்யோபலப்தி வியவதான அபகமா அபிவியக்தபேட்சத்வாத், அந்ய உபலப்தி வேற ஒன்னும் காணப்பட்டது, கல்லு காணப்பட்டது, கட்டை காணப்பட்டது, அது காணப்பட்டது எதாவது நெருப்பு காணப்படலையே, அந்த வியபதானாத் அதை நீக்கிற பிறகு அபகம அபிவியக்தபேட்சத்வாத், அந்த அபிவியக்தி தான் ஜுவலனாதி ரூபமா இருக்கு. ஜுவலனாதி பூர்வகம் அக்னி, அக்னி உஷ்ண பிரகாச குணாபியாம் அவிபஜ்யதே அபிவியஜதே, நெருப்பானது தோணுகிறது எப்பொழுது, ஜுவலனாதி பூர்வகம் ஜுவாலையுடன், ஜுவாலையுடன் தான் நெருப்பு தோணப்படுறது, வெறுமனை நெருப்பு காணப்படல, ஜுவாலை இருந்தால் நெருப்பு காணப்படுறது. ஆகையால் ஜுவாலைங்கிறது நெருப்பினுடைய அபிவியக்தி அவஸ்தை அவ்வளவுதான். உஷ்ண பிரகாசம் அபிவியஜதே தன்ன அக்னியபேட்சையா கிம் தர்ஹி அந்யதிருஷ்டேகே அக்னேகே ஔஷ்ண பிரகாசௌ தர்மௌ வியவஹிதௌ, வேற இன்னொன்னு காணப்பட்டதனால் நெருப்பினுடைய ஔஷ்ணியமும் பிரகாசமும் மறைக்கப்பட்டிருந்தது. கசிஜ திருஷ்டியா தூ அசம்பத்தியமானோ ஜுவலனாபேட்சையா வியவதான அபகமே, அந்த கட்டையோ அந்த கல்லோ இவளுடைய வியவதானம் போன பிறகு அதிருஷ்டேகே அபிவியஜேதே, இந்த பிரகாசமும் ஔஷ்ணியமும் வெளியில காணப்படுகிறது, அது வரைக்கும் உள்ள மங்கி கிடந்தது, இப்ப வெளியில காணப்பட்டது, எப்ப காணப்பட்டதோ அப்ப அது இருக்கு மறைக்கப்பட்டது, டிஸ்டன்ஸ்டு. ததபேட்சையா பிராந்தி ரூபாயது, அதனாலதான் நமக்கு என்ன தோன்றதுன்னா பிராந்தி, ஜுவலன பூர்வக ஔஷ்ண பிரகாசம் தர்மம், அந்த ஜுவாலை இருந்தா தான் சார் நெருப்பு சுடும் நெருப்பு எரியும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஜுவாலை இல்லாம நெருப்பு தணல் இருக்கு, அந்த தணலை கை வச்சா எரியுமா எரியாதா, எரியும். அதே போல அது பிரகாசிக்குமா பிரகாசிக்காதா, வீசினா அந்த நெருப்பு ராத்திரியில பிரகாசிக்காதோ, பிரகாசிக்கும். ஆனா இவனுடைய பிராந்தி ஜுவாலையினால்தான் பிரகாசம், ஜுவாலையினால்தான் அந்த ஔஷ்ணியம்னு சொல்றது என்ன, அது அபிவியக்தமாச்சு, அதனால அதனாலங்கிறான். யத் உஷ்ண பிரகாசையோரபி ஸ்வாபாவிகம் ஸ்வாபாவிகத்துவம் நஸ்யாத், அந்த ஔஷ்ணியமும் பிரகாசமும் அது அக்னியுடைய சுவாவமாக இல்லாத போனால் யா ஸ்வாபாவிக அக்னேஹே தர்ம சமுதாகரிஷ்யாமஹா, அது இல்லாமல் வேற ஏதாவது அக்னிக்கு சுவாபாவிகம் நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன்னு சொன்னீரையானால், நெருப்புக்கு சுவாபாவிகமான தர்மம் வேற ஏதோ விசாரிக்கிறோம், அது மட்டும் இல்லை. நச்ச ஸ்வாபாவிக தர்ம ஏவ நாஸ்தி பதார்த்தானாம், அப்படி இல்லையே சார், சுவாபாவிகமாக தன்னுடன் பிறந்ததான தர்மம் எதற்கும் இல்லைங்கிறான் அப்படின்னு சொன்னானே. சில பதார்த்தங்களுக்கு பிறந்த செகண்ட் செகண்ட் செகண்ட்ல இருந்தா எல்லா ரூபமும் குடமும் வரும்ங்கிறான். குடம் பிறந்தது, குடத்தினுடைய ரூபம் அந்த குடம் தான் அதுக்கு ரூபத்தை உண்டு பண்ணிட்டு, வேஷ்டி வந்த பிறகுதான் வேஷ்டியில கலர் வரும். நாம புடவையை நெய்யறான், நெச்ச பிறகு முதல்ல புடவை வருதா புடவையினுடைய ரூபம் வருதான் தான் பெரிய டிஸ்கஷன். அவன் என்ன சொல்றான், முதல்ல புடவை வரும், புடவை வந்த பிறகு தானே சார் அதுல ரூபம் வரும், ஸோ முதல் கணம் நூல்கள்னால புடவை வந்தது, ரெண்டாவது கணம் புடவை வந்த பிறகு அதுல கலர் வந்தது, அந்த கலர் புடவையில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறான். ஏன்னா நமக்கு பார்த்தா இந்த ப்ளூ கலர் எங்கே சார் இருக்குன்னு அந்த சாரியில இருக்கு அப்படிதானே சொல்றேன். இது நீளமான சேலை, அந்த நீளமான சேலைன்னா நீளம்ங்கிறது எங்க இருக்க சேலையில இருக்கு. அப்ப சேலை இருந்த பிறகுதானே, குடம் வாங்கின பிறகுதானே அதுல ஜலத்தை விடலாம். குடமே பண்ணலைன்னு ஜலத்தை விட முடியுமோ? முடியாது. ஆகையால் சேலையில அந்த கலர் இருக்கிறதுனால அந்த கலர் ஆனது சேலை வந்த பிறகு வந்தது அப்படிங்கிற நான் ஐயாயிட்டேன். நாம என்ன சொல்றோம், சேலையே இல்லையே ஐயா, நூலை கண்டு சேலைங்கிறியே, சேலையே இல்லையே. அயம்பட்டகா ஏதத்தந்தனிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி, இந்த நூல்களில் சேலை இருக்கு என்று தனைக்கது நீ பிரமம். ஏன் இருக்கிறது நூல் தான், அந்த நூலை பிரிச்சு சேலையை காட்டு பார்க்கலாம். நூல்ல சேலை இருக்குங்கிற அந்த நூலை தனியா எடுத்துவிட்டு சேலையை காட்ட பார்க்கலாம். தங்கத்தை தனியா எடுத்துவிட்டு அதுல மோதிரத்தை காட்ட பார்க்கலாம். தங்கத்தை பிரித்து விட்டு வளைய காட்ட பார்க்கலாம். தங்கத்தை பிரித்து விட்டு செங்கிலியை காட்ட பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது, எல்லாம் தங்கம் தான் இருக்கு. அந்தந்த உருவமாக நீங்க சொல்லிட்டு இருக்க, அதுக்கு ஒரு நாம ரூபம் வந்த பிறகு அதுக்கு நீங்க ஓஹோ அது வேறுங்கிற வசதாக இருக்கிறது ஒரே பிரம்மன் தான் இத்தனையா காணப்படுறது. 3.5 மணி நேரம் சினிமா பார்த்தான், சினிமாவை பார்த்தான், ஸ்கிரீனை பார்த்தான், ஆனா பொம்மைகள் இருக்கா போலையும் நடந்தா போலையும் பிரமித்தான். வசுதா நிஜமா அங்க இருக்கா சார், நீங்க பார்த்ததான சினிமா முழுக்க அங்க இருக்கோ? ஒரு அம்சமும் கிடையாது. ஆனா கேட்டவன் எல்லாம் பார்த்தவன் எல்லாம் இது நன்னா இருக்கு, இவன் நன்னா ஆட் பண்ணினா, அவன் நன்னா டான்ஸ் பண்ணினா, இவன் நன்னா குதிச்சான் என்று சொல்கிறீர்களே தவிர ஒன்னும் கிடையாது. அங்கே வெறும்னா வெள்ள ஸ்கிரீன் தான் இருந்தது. இது சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதே போல பிரம்மத்துல இவ்வளவு பிரபஞ்சம் இருக்குன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான். சோ வஸ்துதா சேலையில நீளம் இருக்கா அப்படின்னு கேட்டா சேலையும் இல்ல நீளையும் இல்ல. அண்ணா சார், லோகத்துல சேலை நீளமா இருக்குன்னு சொல்றாளே சார், அவளுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறேன்? அப்படியா, நூலு நூல்ல இருக்கிற கலர், அந்த நூலு நூல்ல இருக்கிற கலர் சேலையாகவும் சேலை இருக்கிற கலராகவும் காணப்படுறது. உண்மை என்ன, நூல்ல இருக்கிற கலர் தான் சேலையில காணப்படுறது. ஏன்னா நூலு சேலையா காணப்படும் பொழுது நூல்ல இருக்கிற சேலை கலர் சேலையாக காணப்படுறது. வேதவேத்தியே பதே பும்சி ஜாதே தசரதாத்மகே வேத பிராகே தசாதாசே சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதவேத்தியனான அந்த புருஷன் அவன் ராமனாக அவதாரம் பண்ணிட்டான். அந்த பரமபுருஷனாக ராமனாக காணப்பட்டார். அப்ப வேதத்துல இருக்கக்கூடியதான பொருள், வேத வேத்தியமான பொருள் ராமனாக அவதாரம் பண்ணும் பொழுது வேதம் என்னாச்சு, அதனுடைய பொருள் இல்லாம போயிடும். வேதத்தினுடைய பொருளானது ராமனாக அவதாரம் பண்ணும் பொழுது வேதமானது பொருளற்றதாக ஆகிவிட்டது. அப்பொழுது அந்த வேதம் பார்த்ததான், பொருளற்றதான நான் இருந்து என்ன பிரயோஜனம், ஆகையால் நானும் மாறுகிறேன் என்று நினைத்து வால்மீகி நடத்துல இருந்து ராமாயணமாக மாறிடுதான். வேதவேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாத், பிரச்சேதசனுடைய புள்ள வால்மீகி பிராச்சேதசாத் ஆசீத் எப்படி சாட்சாத் ராமாயணாத்மனா. ஆகையால் ராமனே சுத்த பிரம்மம், ராமாயணமே வேத துல்லியம். ஆகையால் ராமாயணத்தை பாராயணம் பண்ணினா வேத பாராயணம் பண்றா போலன்னு ஒரு ஸ்லோகம். அதே மாதிரி நூல்ல இருக்கிற கலரே புடவை கலரா மாடுது. இது வேறு அது வேறுன்னு சொல்லாதீங்க. இப்ப ஒரே அம்சம்தான், ஒரு நீளமான சேலைன்னு சொன்னான், நீளமான சேலைக்கு நையாய்க்கு என்ன சொன்னா சேலை பறந்து அதுல நீளம் உட்கார்ந்ததுன்னான். இவன் என்ன சொல்றான், சேலமும் நீலையும் ரெண்டும் வெறும் நூலு தான். நாம இது ரெண்டு அபிப்பிராயம் இருக்க, இப்ப என்ன சொல்றார், இந்த அபிப்பிராயத்தை சுவாபாவிக தர்ம ஏவ நாஸ்தி பதார்த்தானாம் இது சக்கியம் பக்தும். ஒரு பொருளுக்கும் சுவாபாவிகமான தர்மமே கிடையாது, எல்லாமே புதுசா வந்ததான ஆகந்தகமான தர்மங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன், நிகடபங்க இவ அபாவபூதா மோட்சா பந்தன நிவர்த்தி உபபத்தியதே. அப்ப என்ன ஆகும், நிகடபந்தம் வேத, நிகடபந்தம் விலங்கு, கைக்கு போட்டதான விலங்கு, காலுக்கு போட்டதான விலங்கு, அந்த சமயமான பிறகு அதை கழட்டி விடுறான். வந்ததான விலங்கு போச்சுங்கிறா போல இந்த வந்ததான பந்தம் போனதே மோட்சம்னு ஒத்துக்கிறடா நீங்க? இல்ல, பந்தம் போறது மோட்சம் ஆகாது. மோட்சம்னா எப்படி இருக்குன்னா ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு. பந்தம் போவது என்கிறது நமக்கு தூக்கத்திலையும் இருக்கு, கோமா ஸ்டேஜ்லயும் இருக்கு. மயக்கமா விழுந்து விட்டான், ஒண்ணும் தெரியல சார். அது மோட்சமாகுமா? தூங்குறள், ஒண்ணும் தெரியல. மோட்சமாகுமா? இல்ல. தூக்கம் ஏன் மோட்சம் இல்ல? தூக்கத்துல ஒண்ணும் தெரியலன்னா தூங்குறேன், மறுபடியும் தூக்கத்துக்கு ஒரு முடிவும் உண்டு. தூங்கினவெல்லாம் எழுந்துக்கிறான், தூங்கினவன் எழுந்துக்க மாட்டான்னு சொல்லுங்க, அப்புறம் தூங்க போறானா? மருந்து மாத்திரை போட்டு தூக்காம தான் இருப்பான். தூங்குறவனுக்கு எல்லாம் என்ன நிச்சயம்? அவனுக்கு நான் கொஞ்ச நேரம் அப்புறம் முழித்துக் கொள்வேன் எனக்கூடியதான நிச்சயம் இருக்கு, ஆகையால் தான் அவன் தூங்குறான். இப்ப வஸ்துதா என்னடா, அது மோட்சமாகாது. மோட்சம் என்ன? ஆனந்த நிலை இருக்கணும். நிகடபந்தமான அபாவம் மோட்சமாகாது, ஆனந்தமான ஒரு நிலையும் இருக்கணும். அதாவது நிகடபங்கை அபாவபூத மோட்சா பந்த நினைவு உபபத்தியது. ஏன்? பரமாத்மைகத்வ அபிபகமாத் ஏகமே வாத்வதீயம் இது ஸ்ருதே. நான் ஏதோ என்னுடைய இஷ்டமாக சொல்றேன்னு சொல்லப்படாது, வேதம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. ஏகமே வாத்விதீயம், ஏகமேவா அத்விதீயம், ரெண்டற்றதாக ரெண்டற்றதான ஒன்றாகவே இருக்கு அப்படின்னு சொல்றது. ரெண்டற்றதான ஒன்றாக இருக்கிறது மோட்சம் பார்க்கணும். அப்ப இருக்குன்னு சுவாபாவிகமான ஒரு நிலை இருக்கு, அதானே மோட்சம்னு பேரு. அங்கே ஆத்மஸ்வரூபம் இருக்குன்னு வேதம் சொல்றது. அபாவமானது பந்த நிவர்த்தி மோட்சம் அல்ல, பரமானந்த மோட்சம். நச்ச அந்யாபத்தா அஸ்தி எஸ்ய நிகட நிவர்த்திவது பந்தன நிவர்த்தியே மோட்சா சாத். இவனை விட வேற ஒரு பந்தம்னு ஒன்னு இருக்கு, அது போன பிறகு இவனுக்கு மோட்சம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப லோகத்துல ஜெயில போடுறான், அவனுக்கு விலங்க மாட்டுறான், விலங்க மாட்டேங்கன்னு என்ன பண்றான்? அந்த விலங்கு அங்கே போய் பிரிச்சு விடுறான். இவனை விட பிரிக்கிறவன் ஒத்தன் இருக்கான், பிரிக்கப்படுறவன் ஒத்தன் இருக்கான், பிரிக்க கூடியதான ஒரு பந்தம்னு ஒன்னு இருக்கு. அப்பத்தான் இவைகள்லாம் தெரிய வரும். ஆனா இங்க என்னடா, இங்க இருக்கிறது ஒன்னே ஒண்ணு தான் மோட்ச நிலையில. ஆகையால் பரமாத்ம வியதிரேகேன அன்யஸ்ய அபாவம் விஸ்தரேன அவாதிஷ்மா. இருக்கக்கூடியது பரமாத்மா ஒண்ணுதான், ஆனந்த கனஸ்வரூபமான பரமாத்மா ஒருவர் தான். அவரை தவிர ரெண்டாவது பதார்த்தம் ஒன்றும் இல்லை. பரமாத்ம வியதிரேகேன, பரமாத்மாவுக்கு வேறானதாக அன்யஸ்ய அபாவம் மற்றொரு பொருள் இல்லை என்று விஸ்தரேன அவாதிஷ்மா விஸ்தாரமாக கீழே சொல்லியாச்சு. தஸ்மாத் அவித்யா நிவர்த்தி மாத்திரே மோட்ச வியவஹார, அஜானம் போனத்தினால மோட்சம் வியவஹாரம் பலதான் லோகத்துல. இது அவோஜாம யதா ரஜ்வாதௌ சர்பாதி அஜான நிவர்த்தௌ சர்பாதி நிவர்த்தி. கயற்ற கண்ட பாம்புன்னு நடுங்கினான், வெளிச்சத்தை போட்டான், பாம்பு போச்சுன்னான். பாம்பு போச்சா? முன்னால் இருந்ததா? இருந்து போச்சா? இல்லாமல் போச்சா? என்ன சார் சொல்வேன்னார்? இருக்கிறது கயிறு தான், அதுக்கு மேல பாம்புன்னு இருக்கிறதாக தாங்கள் பிரமித்தீர். அந்த பிரமமானது போச்சு. பிரமம் எங்க இருக்க? இவன் தலையில இருக்கு. இவன் தான் நினைச்சான் பாம்புன்னு. அந்த பாம்புங்கிற நினைப்பு இவனை விட்டு போச்சு. ஆனா பாம்புன்னு நினைக்கிற காலத்திலையும் பாம்பு போன காலத்திலையும் என்ன இருக்குன்னா அங்க கயிறுன்னு ஒண்ணு இருக்கு. அதே போலதான் இவனுடைய பரமாத்மா சுரூபம் இருக்கு. இவன் ஐயோ நான் கஷ்டப்படுறேனே, பிறந்த அண்ணில இருந்து கஷ்டப்படுறானே, அது பண்றேனே, இது பண்றேனே, எனக்கு ஒண்ணும் முடியலையே, உலகத்துல என்ன தவிர மீதி பேரு சௌக்கியமா இருக்காளே, என்னத்தான் பகவான் சோதிக்கிறானேன்னு இவ்வளவு காலப்படுறான் பாத்தீரா? எல்லாம் கடைகளை எல்லாம் தப்பு. எதுடா தன்னுடைய ஆனந்தமான ஒரு சுரூபம் அதை மறந்தான், கவலைப்பட்டான். ஆகையால் ஆத்மஸ்வரூபம் ஒண்ணு இவன் இருக்கான், அந்த சுவாவமான சுவாபாவிகமானது அதான் மோட்சம். இப்ப என்ன அடிந்தான் இவன்? தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தான், பரமானந்த வடிவமான ஸ்வரூபத்தை தான் உணர்ந்தான், மோட்ச நிலையில் இருக்கிறான். இதுதான் ஜீவன் முக்தி. அதை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல ஆத்ம காமஹா அப்படின்னு இந்த முமுட்சுத்துவம்னு ஒன்னு சொல்றது பார்த்தா ஆனந்த ஆரம்பத்துல இந்த முமுட்சுத்துவம்ங்கிறது தான் மோட்சமாக நிக்க போறது. நாலுலையும் மூட்சுத்துவங்கிற அபிப்பிராயம் தான் மோட்சமான பரிவசானத்தை அடைய போகிறது என்று சொல்லி அந்த சுவாபாவிகமான நிலையை பத்தி வேலை சொல்ல போறார். இதை